அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இன்று சென்னையில் நடந்த இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களுக்கு இடையிலான தமிழ் பேச்சுவார்த்தைகளில் என்ன முடிவு எட்டப்பட்டது என்று இலங்கை தரப்பு மீனவர்களின் கருத்துக்கள்.
இந்த பேச்சுவார்த்தை நடைபெற வரைக்கும் ஒரு மாத காலத்திற்கு இந்த படகு இந்த தடை செய்யப்பட்ட எந்த நடவடிக்கைகளையும் அங்கு மேற்கொள்ளப்படுவதில்லை என்று தமிழக மீனவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்கால குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கையின் வடமாகாண சபை தீர்மானம் ஒன்றை இன்று நிறைவேற்றியிருப்பது குறித்த செய்திகள்.
இலங்கை அரசின் உள்நாட்டு பொறிமுறைகளை நாம் அடியோடு ஆணித்தரமாக நிராகரிக்கின்ற அதே வேளை சர்வதேசத்தின் பங்களிப்பின்றி நமக்கு நீதியோ அல்லது அரசியல் தீர்வோ கிட்டும் என்பதில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என இச்சபை வெளிப்படுத்துகின்றது.
கேரளாவில் ஒரு பெண் வழக்கறிஞர் பேஸ்புக்கில் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்காக வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு எழுந்திருப்பது குறித்த செய்திகள். நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் சிறைப்பட்டுள்ள பகுதிகளை உதவிகள் சென்றடைவது பற்றிய விவகாரத்தில் ஜெனீவா அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஹோம்ஸ் நகரிலிருந்து பெண்களையும் குழந்தைகளையும் வெளியேற்ற வேண்டும் என்று முன்னர் இருந்தே அரசு பிரதிநிதிகள் கூறி வருகின்றனர்.
That's not true, because unless there are terrorists and there is there are people who are targeting this, so what we are trying to do is to have a safe route and every time
ஆனால் அந்த பகுதிகளுக்கு உணவு வாகன தொடரணிகள் செல்வதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் என்று ஐநாவும் எதிரணியினரும் கேட்டு வருகின்றனர். மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது மட்டும் போதாது என்று அமெரிக்க வெளியுறவு பேச்சாளர் கூறியுள்ளார். ஹோம்ஸில் முற்றுகையிடப்பட்டுள்ள பகுதிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று எதிரணி கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
எகிப்தில் ராணுவ தலைவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் அப்தல் ஃபதா அல் சிசி எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் ராணுவ தலைவர்கள் உடன்பட்டுள்ளார்கள். அங்கு இன்னும் சில மாதங்களில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஃபீல்ட் மார்ஷல் அல் சிசி ராணுவத்திலிருந்து விலகி தேர்தலில் போட்டியிட உள்ளதை அடுத்த சில நாட்களில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தின் மத்தியில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட பெரிய வேட்பாளர்கள் யாரும் இல்லாத சூழலில் அவர் சுலபமாக வென்றுவிடுவார் என்று கருதப்படுவதாக செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். கடந்த ஆண்டு இஸ்லாமிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட அதிபர் முகமது மோர்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் இடம்பெற்றதை அடுத்து அவரை ஆட்சியிலிருந்து இராணுவம் அகற்றிய நடவடிக்கையில் அல் சிசிக்கு முக்கிய பங்கு இருந்தது என்று பரந்துபட்ட அளவில் கூறப்படுகிறது.
மலேசியாவின் பினாங் மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களை சுற்றிலும் பாதுகாப்பு ரோந்துகளை தாங்கள் அதிகரித்திருப்பதாக மலேசிய போலீசார் கூறுகின்றனர். கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ற சொல்லை முஸ்லீம்கள் அல்லாத பிற மதத்தினர் பயன்படுத்துவது குறித்து எழுந்த சர்ச்சையின் பின்னணியில் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம் பெரும்பான்மையினருக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்திருப்பதாக கவலைகளை இந்த தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறது. அல்லாஹ் மிகப்பெரியவர், இயேசு அல்லாவின் மகன் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் பினாங்கில் உள்ள 3 கிறிஸ்தவ தேவாலயங்களின் வழியே தொங்கப்படப்பட்டிருந்தன. இந்த தேவாலயங்களில் ஒன்றுதான் தாக்குதலுக்குள்ளானது.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் அஞ்சலி நிகழ்ச்சிக்கென ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் ஊழல் புரிந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன. கிழக்கு கேப் மாகாணத்திலிருந்து வெளியாகும் ஒரு நாளிதழில் மண்டேலாவின் இறுதி நிகழ்வுகளின் பொழுது அஞ்சலி செலுத்த வருபவர்களின் பயணத்திற்காக ஒதுக்கப்பட்ட சுமார் 500,000 டாலர்கள் வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியானதை அடுத்தே விசாரணைக்கான இந்த கோரிக்கை வந்துள்ளது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் சின்னத்துடன் டி ஷர்ட்டுகள் தயாரிப்பது உட்பட வேறு பல விஷயங்களுக்கு அஞ்சலிக்கென ஒதுக்கிய பணம் செலவிடப்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனினும் இதுவரை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இதுகுறித்து எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்றாலும் அந்த கட்சி பல ஊழலில் சிக்கி தவிக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்தது.
மறைந்த பாப்பரசர் ரெண்டாம் ஜான் போலின் குருதி வைக்கப்பட்டிருக்கும் குப்பியை தேடி இத்தாலிய போலீசார் மோப்ப நாய்களுடன் தேடுதல் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். பாப்பரசின் குருதியில் நினைக்கப்பட்ட புனித துணி துண்டொன்று மத்திய இத்தாலிய பிராந்தியமான அப்ரோசோவில் இருக்கின்ற தேவாலயம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது. கடந்த சனிக்கிழமையன்று தேவாலயத்தை உடைத்து அந்த புனித பொருள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. விலை மதிக்க முடியாத இந்த திருப்பொருள் போன்று உலகிலேயே இன்னும் இரண்டுதான் உள்ளதாக கூறப்படுகிறது. வத்திக்கான் வாழ்க்கையின் அழுத்தங்களிலிருந்து விடுபட நினைக்கும் போதெல்லாம் பாப்பரசர் இங்கு சென்றுதான் மன அமைதி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது.
உலக அளவில் பங்கு சந்தைகள் தொடர்ந்து வீழ்ச்சி கண்டு வருகின்றன. சீனா மற்றும் இதர வளரும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி குறைந்து வருகிறது எனும் கவலைகள் முதலீட்டாளர்கள் மத்தியில் எழுந்ததை அடுத்தே இந்த பங்கு சந்தைகளின் வீழ்ச்சி வந்துள்ளது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இந்திய இலங்கை கண்ணோட்டங்கள். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினை பற்றி சென்னையில் இன்று நடந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகனதாகவும் பயனுள்ளதாகவும் நடந்தன என்று இருதரப்பு மீனவர் தலைவர்களும் கூறுகிறார்கள். இனி இருநாட்டு அரசுகளும் இதுகுறித்து முடிவெடுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர்களுக்கிடையே இன்று திங்கள் சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் பயனுள்ளதாகவும் முன்னேற்றம் அளிக்கும் வகையிலும் நடைபெற்றன என்று இருதரப்பு மீனவர் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் பாக் நீரிணையில் மீன்பிடிக்கும் போது எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு அதன் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்படுவது, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது, இவை போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இன்று சென்னையில் பேச்சுவார்த்தைகள் நடந்தன. தமிழக தரப்பில் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளை தவிர மீன்வளத்துறை அமைச்சர் தனபால் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அதே போல இலங்கையிலிருந்து இலங்கை மீனவர் பிரதிநிதிகள் மற்றும் பல அதிகாரிகள் அந்நாட்டு மீன்வளம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் துறையின் தலைமை இயக்குநர் நிமல் ஹிட்டேராச்சி தலைமையில் இன்றைய பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றனர். காலை 10 மணிக்கு துவங்கி ஏறத்தாழ 7 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் சிறிது நேரம் பேசும்போது தமிழகத்தைச் சேர்ந்த அருளானந்தம் குறிப்பிட்டார், இலங்கையின் சதாசிவம் கூறினார்,
மீன்பிடி நடவடிக்கைகள்ல குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. தமிழக அரசினாலும் தடை செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே அந்த இரு நாடு அரசுகளும் ஒன்று சேர்ந்து இறுதிக்கட்ட முடிவினை பெற்றுக்கொள்ள வேண்டிய கடல் எல்லையோ அல்லது இரு நாடு கடல் எல்லை சம்பந்தமாக இரு அரசுகளும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விடயம்.
அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் நடக்கலாம். அப்போது இறுதி முடிவுகள் எடுக்கப்படும்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன முடிவு எட்டப்பட்டது என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை மீன்வள அமைச்சின் ஆலோசகை சபை உறுப்பினரும் இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்கான அமைப்பின் இலங்கை உறுப்பினருமான எஸ்பி அந்தோணிமுத்து அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக இடம்பெற்றது. இருதரப்பினரும் தாங்கள் முகம் கொடுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக குறைந்தது 5-6 மணி தியாலமாக விவாதித்தனர். இறுதியில் 5 தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த 5 தீர்மானங்களின் அடிப்படையில் இருநாட்டு அதாவது சிறப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களும் மீனவ படகுகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும். மற்றது இலங்கையில் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டு மீனவ பிரதிநிதிகள் இலங்கைக்கு வெகு சீக்கிரம் வரவிருக்கின்றார்கள். இவர்கள் வருவதற்கு முன்பு இலங்கை கடல் பகுதியில் மீன் பிடிப்பதையும் இரண்டாவது இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டுள்ள தோழர் அதாவது விசைப்படகு மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்துமாறும் அனைத்து நடவடிக்கைகளையும் நிறுத்தும்படியும் இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் அறிவிப்பதாகவும் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும் அதன் பின்பு இலங்கையில் நடைபெறும் எடுக்கப்படும் தீர்மானங்கள் பற்றி அமல்படுத்துவதற்காக இருநாட்டு அரசாங்கங்களுக்கும் இந்த கோரிக்கைகள் எடுக்கப்படும் தீர்மானங்கள் முன்வைக்கப்படும்.
சரி, இப்பொழுது இந்த தமிழக மீனவர்கள் இந்த இனி அதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு முன்னதாக இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடிக்க வருவதில்லை என்ற அந்த ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டார்கள். இந்த தமிழக மீனவர்கள் இந்த இலங்கை கடற்பரப்புக்குள் வரும்பொழுது இந்த இழுவை வலை மற்றும் அந்த இரட்டை மடிப்பு வலை போன்ற சர்ச்சைக்குரிய வலைகளை பயன்படுத்துவது குறித்து உங்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வந்தன, அது குறித்து ஏதாவது உடன்பாடு ஏற்பட்டதா?
அதே அது பற்றி தான் தீர்க்கமாகவும் அதாவது நீண்ட நேரமாகவும் பேசப்பட்டது விவாதிக்கப்பட்டது இருதரப்பு மீனவர்களும். விசேதமாக இலங்கை மீனவர்கள், வடக்கு கிழக்கு பகுதி மக்கள் மீனவர்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பின்பு தற்பொழுது விசேதமாக தமிழ்நாட்டு மீனவர்களால் இப்படியாவது விசைத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதனால் முகம் கொடுக்கும் பல்வேறு பலதரப்பட்ட பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், மனிதாபிமான பிரச்சனைகள் பற்றி ஏறக்குறைய 6 மணி நேரம் விவாதிக்கப்பட்டது.
இல்லை, அதற்கு ஏதாவது முடிவு காணப்பட்டதா?
ஆமா, அதுதான் முடிவு. அதாவது இலங்கை மீனவ பிரதிநிதிகள் இப்படியான தடை செய்யப்பட்ட அனைத்து படகுகள் மற்றது உபகரணங்கள் எதையும் பாவிக்க கூடாது என்பதையும் இறுதியாக எட்டப்பட்ட இந்த 5 தீர்மானங்கள் உண்டு. இந்த பேச்சுவார்த்தை நடைபெற வரைக்கும் 1 மாத காலத்திற்கு இந்த படகு இந்த தடை செய்யப்பட்ட எந்த நடவடிக்கைகளை அங்கு மேற்கொள்ளப்படுவது இல்லை என்று தமிழக மீனவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
பேச்சுவார்த்தைகளுக்கான தேதி ஏதாவது குறிப்பிடப்பட்டு?
அதாவது இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடைய அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்படும் தேதி அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும், வெகு சீக்கிரம் இடம்பெறும்.
சார், இப்பொழுது இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருந்தாலும் இதை அமல்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
அதாவது எல்லாமே விசுவாசத்தின் பேரிலும் நம்பிக்கையின் பேரிலும் ஏற்படப்படும். ஆனால் இருநாட்டு மீனவர்களும் இன்றைக்கு எடுத்த இந்த தீர்மானம் நிச்சயமாக அமல்படுத்தலாம், வெற்றி அடையலாம் என்ற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையுடனே இந்த தீர்மானங்களை ஏற்றுள்ளனர்.
தமிழக மீனவர்கள் தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது, அதாவது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மீன்பிடி முறையைத்தான் நாங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறோம், அதை மாற்றுவது என்பதற்கு காலம் பிடிக்கும், எனவே அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரியதாக கூறப்படுகிறது. அது உண்மையா?
அதுதான் இவ்வாறான கால அவகாசங்கள் கேட்கப்படினாலும் அதற்கு இலங்கை மீனவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதுனாலே தான் இந்த விவாதம் ஏறக்குறைய 10 மணி நேரத்திற்கு பின்பு வெற்றிகரமாக எடுக்கப்பட்ட நல்ல முடிவின்படி நிறைவேற்றப்பட்டுள்ளது.
அந்தோணி முத்து அவர்கள். தமிழக அரசு மற்றும் தமிழக மீனவர்கள் சார்பில் கலந்து கொண்டவர்களின் கருத்துக்களை எம்மால் பெற முடியவில்லை, பெற்றவுடன் அவற்றை ஒலிபரப்புகிறோம். இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் போர்க்கால குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கையின் வடமாகாண சபை தீர்மானம் ஒன்றை இன்று நிறைவேற்றியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்றும் இதனை சர்வதேச விசாரணையின் மூலம் அனைத்துலக சமூகம் வெளிப்படுத்த முன்வர வேண்டும் என்பதுடன் நடைபெற்று முடிந்ததாக சொல்லப்படுகின்ற படுகொலைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதற்கு அரசின் உள்நாட்டு பொறிமுறையை முழுமையாக நிராகரிப்பதாகவும் வடமாகாண சபையில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் இன்று பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பிரேரணைகளை சபையில் சமர்ப்பித்த மாகாண சபை உறுப்பினர் எம்கே சிவாஜிலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றி விவரம் கேட்டேன்.
இலங்கை அரசினால் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இனச்சுத்திகரிப்பு, 100,000+ தமிழ் மக்களின் படுகொலை செய்யப்பட்டமை ஆகியவற்றை சுட்டிக்காட்டுவதோடு திட்டமிட்ட இன அழிப்பு என்று சொல்லும் அளவுக்கு மனித படுகொலைகளை பற்றி ஒரு சர்வதேச விசாரணை மூலம் அனைத்துலக சமுதாயம் வெளிப்படுத்த முன்வர வேண்டும். 2வது தீர்மானம், நடைபெற்று முடிந்த தமிழ் மக்களின் படுகொலைகளை விசாரிப்பதற்கு இலங்கை அரசின் உள்நாட்டு பொறிமுறைகளை நாம் அடியோடு ஆணித்தரமாக நிராகரிக்கின்ற அதே வேளை சர்வதேசத்தின் பங்களிப்பின்றி எமக்கு நீதியோ அல்லது அரசியல் தீர்வோ கிட்டும் என்பதில் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என இச்சபை வெளிப்படுத்துகின்றது. 3வது, தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள், மானுடத்துக்கு எதிரான குற்றங்கள், இனச்சுத்திகரிப்பு, இனப்படுகொலை ஜெனோசைட் ஆகியவற்றைக்கு ஒப்பான மனித படுகொலைகளை விசாரணை செய்வதற்காக பக்கச்சார்பற்ற பன்னாட்டு விசாரணைகளை ஐக்கிய நாடுகள் சபையின் துணையுடன் உருவாக்க அனைத்துலக சமூகத்தினரை இச்சபை வேண்டுகின்றது. இத்தீர்மானத்தின் பிரதிகளை ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் திரு பான் கி மூன் அவர்களுக்கும் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று இந்த பிரேரணைகளை முன்மொழிந்து 3 தீர்மானங்களும் எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்த பொழுதிலும் அது நிறைவேற்றப்பட்டது.
இந்த பிரேரணை நீங்க கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன?
இலங்கை அரசாங்கம் ஏதாவது இந்த பிரச்சனை தீர்வுக்கு வழிவகுக்குமா என்று பலருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே அற்ப சொற்பமாக அதிகாரங்களை கொண்ட மாகாண சபையை கூட இயங்க விட தடுத்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே 100,000+ மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை தேவை. இதன் மூலம்தான் எங்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வோ மற்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு நிவாரணங்களோ எதிர்காலத்திலே எங்களுடைய இனத்துக்கான ஒரு நிலையான வாழ்வு கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த தீர்மானத்தை நாங்கள் சமர்ப்பித்தோம்
என்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாகாண மாகாண சபை உறுப்பினருமாகிய சிவாஜிலிங்கம் அவர்கள், இதேவேளை வடமாகாண சபையின் மற்றொரு உறுப்பினராகிய அனந்தி சசிதரன் அவர்கள், இறுதி யுத்த மோதல்கள் நடைபெற்ற காலத்தில் வன்னி பிரதேச அரசாங்க அதிபர்கள் சமர்ப்பித்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இனப்படுகொலை என்று சொல்லத்தக்க வகையில் 100,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளதாக சுட்டிக்காட்டி, அது தொடர்பான சரியான விவரங்களை பெறுவதற்கு ஐநா மன்றத்தின் மேற்பார்வையில் வடமாகாண சபை ஒரு கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற பிரேரணையை முன்மொழிந்திருக்கின்றார். இந்த பிரேரணையும் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்களை மாகாண சபையின் சார்பில் அனுப்பி வைப்பது என்று சபையில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதற்கமைய நீங்கள் ஜெனீவா மாநாட்டிற்கு செல்வீர்களா என்று அவரிடமே கேட்டேன்.
நான் செல்வது என்பது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயம். நான் கோரிக்கை வைத்திருந்தது மாகாண சபை உறுப்பினர்கள் தேர்தல் காலத்தில் அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டிற்கு இன அளிப்பிற்கு சாத்தியமாக ஆதாரங்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நமது மாகாண சபை உறுப்பினர்களுடைய பிரசன்னம் அங்கு இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டிருந்தேன். ஆனால் நான் அங்கு செல்வது என்பது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அடுத்ததாக சிறுகேதீஸ்வரம் மனித புதைக்குழி விடயத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ள விசாரணைகள் ரசாயன பகுப்பாய்வும் சர்வதேச குழுவின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சபைக்கு நான் ஒழிந்த போது, இதை ஏகமனதாக மேற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் நான் கோரிக்கை வைத்த போது, சர்வதேசம் என்பதை தவறாக அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும், ஆகவே ஐநாவின் மேற்பார்வையின் உதவியுடன் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற திருத்தத்துடன் இந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஏற்கனவே இது தொடர்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்ற நேரத்தில் இந்த பிரேரணையை ஏன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
ஏற்கனவே மாத்தலை புதைகுழி கேள்விக்குரியதாக வந்திருக்கின்றது. சில நேரம் படியே இந்த இது முடக்கப்பட்டு விடும் என்று நாங்கள் கருதியதாலும் இது ஒரு சர்வதேசத்தின் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் கருதியிருந்தேன். அத்துடன் இந்த விடயத்தில் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் அனுராதபுர ஜிஎம்ஓ ஏற்கனவே ஆக்ஷன் ஃபார்ம் ஊழியர்களுடைய விசாரணையில் அரசாங்கத்துக்கு சார்பாக அந்த மருத்துவ சாட்சிகள் வழங்கப்பட்டதனால் அதில் நியாயம் கிடைக்கவில்லை. எனவே அதே வைத்திய அதிகாரி மன்னர் புதைகுழியிலும் பங்கு பற்றியிருக்கின்றார். எனவேதான் இந்த தீர்மானத்தை நான் கொண்டு வர வேண்டியிருந்தது
என்றார் விடுதலை புலிகளின் திருகோணமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த எழிலனின் மனைவியும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய அனந்தி சசிதரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். சமீபத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த துப்பாக்கிச் சூடு வரை சென்றதுமான ரதுபஸ்வல ஆலையை மூடிவிடுமாறு இலங்கை அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ரத்துபஸ்வல பிரதேசத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையை மூடி விடுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதாக சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை மூடி விடுவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே சட்டமா அதிபர் இதனை அறிவித்ததாக மனுவை சமர்ப்பித்த சியன குடிநீர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் பிரமித்த ஹெட்டியாரச்சி பிபிசியிடம் தெரிவித்தார். இன்று மனு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த அரசு சட்டவாதி சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை மூடுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்தார். ஆயினும் தொழிற்சாலை மூடப்படவுள்ள தினங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் அவர் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் வாக்குறுதிகள் மீது எமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. எனவே சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை மூடிவிடும் வரை மனுவை முன்கொண்டு விசாரணை செய்யுமாறு நாம் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தோம். எமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் மே மாதம் 30 நடத்துவதற்கும் தீர்மானித்தது என்று தெரிவித்தார் சியன குடிநீர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் பிரமித்த ஹெட்டியாரச்சி.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. கேரளாவில் ஒரு பெண் வழக்கறிஞர் சமூக ஊடகத்தளமான தனது ஃபேஸ்புக்கில் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்காக அந்த பெண் வழக்கறிஞர் சார்ந்திருந்த கோழிக்கோட் பார் அசோசியேஷன் என்னும் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு இணையத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
கேரளாவில் ஒரு பெண் வழக்கறிஞர் சமூக ஊடக தளமான தனது ஃபேஸ்புக்கில் தன் சக ஆண் ஊழியர்களின் விரும்பத்தகாத கருத்துக்களை விமர்சித்து கருத்து தெரிவித்ததை அடுத்து அந்த பெண் வழக்கறிஞர் கோழிக்கோட் பார் அசோசியேஷன் என்னும் வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருப்பதற்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று நடந்த இந்த கோழிக்கோடு வழக்கறிஞர் சங்கத்தின் கூட்டத்தில் 24 வயதான இந்த அனிமா முயாரத் எனும் பெண் வழக்கறிஞர் 1 மாத காலத்திற்கு தற்காலிகமாக சங்கத்தை விட்டு நீக்கப்படுவதாக முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் தனது ஃபேஸ்புக் கணக்கில் எழுதியது வேலை நீக்கம் செய்யும் அளவிலான கடுமையான முறைகேடு என்றும் தெரிவித்திருந்த அந்த சங்கம் இந்த முடிவிற்கு எதிராக அந்த பெண் மேல்முறையீடு செய்ய அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி அன்று அனிமா என்ற இந்த பெண் தனது ஃபேஸ்புக் கணக்கில் எழுதிய கருத்து வழக்கறிஞர் சங்கத்திற்கு அவதூறு பரப்பும் விதமானது அல்ல என்று உள்ளூர் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். பெண்களுக்கு எதிராக கோழிக்கோடு வழக்கறிஞர் சங்கத்தின் ஆண்கள் கூறும் கருத்துக்களையும் அவர்களின் வேடிக்கையான நடத்தையை குறித்துமே அந்த பெண் தனது சமூக வலைதளத்தில் விமர்சித்திருந்தார். பழங்காலத்து நடிகர் பிரேம் நசீர் போலவே இன்றைய ஆண்களும் நடந்து கொள்வதாகவும் அவர்கள் ஏன் தற்போதைய திரைப்படங்களை பார்ப்பதில்லை என்றும் அந்த பெண் கேள்வி எழுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இவருக்கு எதிராக பதியப்பட்ட புகாரின் பெயரில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அந்த பெண் தனது கருத்துக்களுக்காக மன்னிப்பு கேட்குமாறு அந்த குழுவினர் கோரியதாகவும் அவரை தாக்கும் விதமாக சிலர் நாற்காலியை தூக்கி எறிந்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து அந்த கோழிக்கோடு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அசோக் குமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஃபேஸ்புக்கில் அவர் தெரிவித்திருந்த கருத்து உயர் வழக்கறிஞர்கள் உட்பட ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சங்கத்திற்கு அவமதிப்பு உண்டாக்கும் விதமாக அமைந்திருந்தது. அதனால்தான் வழக்கறிஞர் சங்க விதிமுறைகளின் அடிப்படையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி அன்று அந்த பெண் 1 மாத காலத்திற்கு அந்த சங்கத்திலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் மன்னிப்பு கேட்டால் அவர் மீதான நடவடிக்கையை தளர்த்துவதற்கு அந்த குழு தயாராக இருந்தது. ஆனால் அந்த பெண் மன்னிப்பு கேட்கவில்லை. நாற்காலி அடிக்கும் சம்பவம் எதுவும் அங்கு நடக்கவே இல்லை, நிறைய சத்தம் மட்டும்தான் எழுந்தது என்றார் கோழிக்கோடு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அசோக் குமார். இந்நிலையில் தன் கருத்தை கூறிய பெண்ணுக்கு தண்டனை அளிக்கப்படுவது ஒரு நபரின் தனி கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்று பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அந்த பெண்ணுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக வழக்கறிஞர் ஆஷிஷ் என்பவர் இணையதளத்தில் ஒரு கோரிக்கை மனுவை உருவாக்கியிருக்கிறார். கோழிக்கோடு வழக்கறிஞர் சங்கத்தின் செயலாளருக்கு எழுதப்பட்ட இந்த மனுவில் இதுவரை 5000-க்கும் அதிகமானோர் இணையம் மூலம் கையெழுத்திட்டுள்ளனர். அந்த பெண் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட 1 மாத காலம் இன்னும் 2 தினங்களில் முடிவடைகிறது என்றாலும் அந்த நடவடிக்கை தவறு என்றும் அது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மனு கோரியுள்ளது. இந்த மனுவை துவக்க பாதிக்கப்பட்ட பெண் முன்வரவில்லை என்றாலும் அந்த பெண்ணிற்கு தொடர்பு அல்லாத வகையில் நீங்கள் இந்த மனுவை முன்வைத்துள்ளது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளதே என்று இந்த மனுவை முன்னெடுத்துள்ள கண்ணூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஆஷிஷை தொடர்பு கொண்டு கேட்டேன். இவ்வாறான ஒரு மனு தேவை என்று நான் உறுதியாக கருதுகிறேன். இதற்கு பலரும் ஆதரவளித்து வருகின்றனர். பெண்களுக்கு எதிரான இவ்வாறான நடவடிக்கைகள் மீதான கண்டன குரல்கள் தேசிய அளவில் வெளிப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு பெண்ணின் கருத்து சுதந்திரம் மட்டுமல்லாது, இது இன பாகுபாடு குற்றமும் தான். அந்த பெண் ஏன் இது குறித்து தானாகவே குரல் எழுப்பவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இதுவரை அந்த பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இந்த மனுவிற்கு ஆதரவு தான் அளித்து வந்துள்ளார் என்றார் ஆஷிஷ்.
சங்கீதா ராஜன் வழங்கிய இந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். நேற்று மெல்பர்னில் முடிவடைந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியை வென்றுள்ளதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் ஸ்டாலிஸ்னஸ் வாவ்ரிங்கா உலக ஆடவர் தரப்பட்டியலின் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இதுவரை அந்த பட்டியலின் 8வது இடத்தில் அவர் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் வாவ்ரிங்கா உலக தரப்பட்டியலின் முதல் இடத்தில் இருக்கும் ரஃபேல் நடாலை வென்றார் என்பதை நேற்று தமிழோசையில் நேயர்கள் சுருக்கமாக கேட்டீர்கள். ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வாவ்ரிங்கா வெல்வது இதுவே முதல் முறை. அவரது இந்த வெற்றி குறித்து இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் தலைவர் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
நடால் ஃபைனல்ஸ் வந்துட்டு வாவ்ரிங்கா தோத்துறதுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான சமாச்சாரம் தான். ஏன்னா செமிஃபைனல்ஸ்ல ஃபெடரர் நல்லா கன்வின்சிங்கா பீட் பண்ணியிருந்தார். பட் வாவ்ரிங்கா கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் வந்துருக்கார். ஜோகோவிச்சோட அதுவும் நிறைய க்ளோஸ் மேட்ச் ஆடி இங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல பீட் பண்ணியிருந்தார். அப்புறம் சென்னையில் வேற இந்த வருஷம் ஜெயிச்சிருந்தார். ஸோ நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தார். வெதர் கிராண்ட்ஸ்லாம்ல வந்து இவ எல்லாரையும் ஜெயிக்க முடியுங்கிறது தான் சந்தேகமா இருந்தது.
ரஃபேல் நடால் இந்த ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ்னுடைய இறுதி போட்டியில தோல்வி அடையறதுக்கு வந்து அவருடைய அந்த காயம் இன்ஜரி ஒரு காரணம் அப்படின்னு ஜென்ரலா எல்லாருமே சொல்றாங்க. இந்த இன்ஜரி தான் இந்த தோல்விக்கு ஒரு காரணம்னு குறிப்பா சொல்ல முடியுமா?
அப்படின்னு சொல்றதும் நியாயம் இல்லை. ரஃபேல் நடாலுக்கும் நியாயம் இல்லை, வாவ்ரிங்காக்கும் நியாயம் இல்லை. அது எனவே செகண்ட் செட்ல தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் வாவ்ரிங்கா தான் ஜெயிச்சுட்டு இருந்தார். அப்பவும் மொமெண்டம் வாவ்ரிங்காவோட தான் இருந்தது. பட் நீங்க சொல்றதுதானே ஒத்துக்கிறேன். நடுவில் அவருக்கு கொஞ்சம் முதுகுல காயம் பட்டதுனால ஒரு செட் அவர் கஷ்டப்பட்டா இன்னொரு செட் வாவ்ரிங்கா கேமும் கொஞ்சம் கீழே வந்துடுத்து. ஏன்னா அப்பனண்ட் இன்ஜோர்டா இருக்காங்க.
ரெண்டு செட்டு டவுனா இருந்து தேர்ட் செட்ல ரஃபேல் நடால் திரும்பி வரார். அதுக்கு பிறகு வந்து நடால் போட்டியில ஜெயிக்கக்கூடிய சாத்தியம் இருந்தது அப்படிங்கிற அந்த சிந்தனைக்கு இடம் இருந்ததா?
நடால் கொஞ்சம் பேக் சரியாயிட்டு கொஞ்சம் கேம் பிக்கப் ஆச்சு. பட் தேர்ட் செட் ஜெயிச்சதோட காரணம் வாவ்ரிங்காவோட கேம் கொஞ்சம் கீழே போயிடுது. நடாலுக்கு முதுகு சரியில்லைன்னு உடனே அவரும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டார். வாவ்ரிங்காட்ட முந்தி மேட்சஸ்ல செட்டே தோத்தது இல்லை. அதுல அண்ட் எல்லாரும் ஃபைனல்ஸ்ன உடனே நடால் தான் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்திருப்பார். ஸோ கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். பட் நீங்க இப்போ டோர்னமெண்ட் பிகினிங்ல இருந்து பார்த்தேன்னா அவர் கோர்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணார். அப்புறம் இந்த நிஷிகோரி மேட்ச் டிமிட்ரியோ மேட்ச் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சார். ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் பிகினிங்ல அந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டு அவர் சந்தோஷப்பட்டு பார்த்தேன்னா அவ்வளவு தூரம் வந்ததே அவருக்கு பெரிய சமாஜம் மாதிரி தெரிஞ்சது. பட் அந்த ஃபெடரரை கன்வின்சிங்காக பீட் பண்ண உடனே எல்லாரும் ஏன்னா ஃபெடரர் மேட்ச்லேயும் எல்லாருக்கும் ஃபெடரருக்கு சான்ஸ் இருக்கும் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஃபெடரரை ஜெயித்த உடனே நடால் தான் ஜெயிப்பார்னு தோணுது. பட் ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே கொஞ்சம் அன்பிரடிக்டபிள், வெளியிலேருந்து சொல்றது கஷ்டம்.
ஆஸ்திரேலியன் ஓபன்ல வந்து அந்த செமிஃபைனல்ல ரோஜர் ஃபெடரர் நடால் கிட்ட தோல்வி அடைஞ்ச பிறகு இந்த ஆஸ்திரேலியன் ஓபன் மேட்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஃபெடரருடைய டென்னிஸ் கேரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராஃப் கம்மி ஆகி கொண்டு வருது அப்படின்னு சில விமர்சகர்கள் சில பத்திரிகைகளை எழுதியிருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க?
அது இயற்கை தானே. அவருக்கு வயசாயிருக்கு, நிறைய ஜெயிச்சாச்சு. 32 வயசாயாச்சு, இவங்க எல்லாம் 27-28. சோ அவங்களோட ஆடுறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஐ திங்க் இந்த வருஷம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்க. மேபி நடால் ஜோகோவிச் அவரோட பெட்டர்னு சொல்லாமே முடியும். பட் பாக்கி பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டா அதுவும் விம்பிள்டன் கிராஸ்ல ஆடிச்சு அவருக்கு சான்ஸ் இருக்கும்.
இந்திய டென்னிஸ் அணியின் முன்னாள் தலைவர் ரமேஷ் கிருஷ்ணன். அடுத்து தடகள செய்தி ஒன்று. கென்யாவில் தடகள வீரர்களுக்கும் வரித்துறை அதிகாரிகளுக்கும் இடையேயான மோதல் முற்றி வருகிறது. இதன் காரணமாக பல வீரர்கள் தமது குடியுரிமையை மாற்றிக்கொண்டு ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளில் வேறு நாடுகளின் சார்பில் பங்கேற்கும் ஒரு நிலை ஏற்படும் எனும் கவலைகள் இப்பொழுது அதிகரித்துள்ளன. கென்யாவின் சார்பில் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறும் வீரர்களுக்கு கிடைக்கும் பரிசுத் தொகையில் 15% அளவுக்கு மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கிறது என்று முன்னாள் மராத்தான் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வெஸ்லி கொரீர் தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று வெல்லும் பரிசுத் தொகையில் 30-35% வரை போட்டியை நடத்தும் நாட்டில் வரியாக பிடித்துக் கொள்ளப்படுகின்றன என்றும் மீதியுள்ள தொகையில் போட்டிக்கு வீரர்களை அழைத்துச் செல்லும் முகவர்கள் அதாவது ஏஜென்ட்டுகளுக்கு 15%, அந்த வீரரின் நிர்வாக விஷயங்களை கவனித்துக் கொள்ளும் மேலாளருக்கு 10% சென்று விடுகின்றன என்று சுட்டிக்காட்டுகின்றார் வெஸ்லி கொரீர். இப்படியான சூழலில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல கென்ய நாட்டு அரசும் பரிசுத் தொகைக்கு 30% வருமான வரி விதித்துள்ளது என்றும் இதன் காரணமாக கடுமையான பயிற்சி மற்றும் போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறும் வீரருக்கு அந்த பரிசுத் தொகையில் 15% அளவுக்கே கிடைக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார். அதனால் தான் உட்பட அனைத்து விளையாட்டு வீரர்களும் அரசின் இந்த புதிய வரி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கூடுதலாக ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கும் பொழுது தமது நாட்டில் அதற்கு மாறாக கூடுதல் வரி விதிக்கப்படுகின்றது என்று இருமுறை உலகப்பட்டத்தை வென்றுள்ள ஃப்ளாரன்ஸ் கிப்லகாட் சுட்டிக்காட்டியுள்ளார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் சிறைப்பட்டுள்ள பகுதிகளை உதவிகள் சென்றடைவது பற்றிய விவகாரத்தில் ஜெனீவா அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை.
எகிப்தில் ராணுவ தலைவர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் அப்துல் ஃபத்தா அல் சிசி எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் ராணுவ தலைவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். மலேசியாவின் பினாங் மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு கடும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.